உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ள போவது சவுக்கு நாற்றுக்கள் உற்பத்தி பற்றி அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
வணக்கம், என் பெயர் முனைவர் கோ நெல்சன் ஓமணிராஜ். இணை பேராசிரியராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாற்று உற்பத்தி முறைகள், அதாவது எந்த மரத்தில்னு பார்த்திங்கன்னா வந்து சவுக்கு மரத்தில் பார்க்கலாம். இப்போ சவுக்கு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சவுக்கு மரம் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மரம். அது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பப்புவா நியூகினியான்னு ஒரு தீவு சொல்லுவாங்க, அந்த தீவுலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து வந்தது. பொதுவாக இதை நீங்கள் வந்து இயற்கையாக பார்க்கணுன்னா வந்து கடல் ஓரங்களில் இருக்கிற மாநிலங்கள் மாவட்டங்களை நம்ம வந்து என்ன செய்யலாம், அதிகமாக பார்க்கலாம். ஆனால் இதோடைய பயன்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பொதுவாக வந்துட்டு என்ன, இந்த காகித உற்பத்தி முறை பேப்பர் இருக்கு இல்லையா, அதோட உற்பத்தி முறைக்கு இதுதான் வந்துட்டு ரா மெட்டீரியல். ஸோ இது வந்து கூழாக ஆக்கி இந்த கூழ்லேருந்து காகிதம் செய்கிறாங்க. ஒன்று இன்னொன்று பார்த்திங்க, இயற்கையாக பார்த்திங்கன்னா வந்துட்டு காற்று தடுப்பான், வேளாண் பயிர்களை வந்து காற்றுலேருந்து தடுக்கிறதுக்காக ஒரு வழிமுறை, இதை வந்து வயல் ஓரங்கள் சுற்றி வந்து நட்டிருப்பாங்க. ஸோ இதனுடைய இனப்பெருக்க முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு விதையின் மூலமாக பண்ணலாம். ஒன்று இன்னொன்று வந்துட்டு விதையில்லா உற்பத்தி முறை வந்து பண்ணிக்கலாம். ஸோ விதை முறையில் பண்ணுறப்ப என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஏற்ற நேரத்தில் விதையை வந்துட்டு என்ன செய்யணும்னா அறுவடை செஞ்சு நம்ம வந்துட்டு சேகரித்து வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துலேயும் டிசம்பர் மாதத்துலையும் நமக்கு என்ன செய்யலாம்னா விதையை வந்து கலெக்ட் பண்ணலாம். இதை கலெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து காய் வந்துட்டு சிறிய வடிவில் பச்சை கலர் வடிவத்தில் இருக்கும். இந்த காய் வந்துட்டு பச்சை கலர் நேரத்துலேருந்து ப்ரௌன் நிறமாக மாறும். அந்த நேரத்தில் நம்ம அறுவடை பண்ணி நம்ம வந்துட்டு சாக்கலை விரிச்சி வந்து வெயிலில் காய வச்சோன்னா வந்து விதையை வந்துட்டு அதில் பிரிஞ்சு கீழே விழுகும். இப்படி இல்லாமல் வந்து விதையை ரொம்ப நேரம் மரத்துலேயே விட்டோன்னா என்ன சொன்னால் காற்றில் வந்து பறந்து போயிடும். அது ஏன்னா விதை வந்து ரொம்ப சிறிய அளவில் இருக்கும், எடை கம்மியாக இருக்கும். அதனால் மரத்தில் காஞ்சதுக்கப்புறம் விதையை வந்து பழத்தில் வந்து இருக்காது, அது வந்து வெடித்து என்ன செஞ்சால் விதை செதறிடும். அதனால் நம்ம வந்துட்டு விதையை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பச்சை நேரத்துலேருந்து ப்ரௌன் நேரமாக மாற டைமில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்துக்கணும். ஸோ விதையை எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா வந்துட்டு காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் அந்த கோன் வடிவத்தில் இருக்கும். அந்த கோன்லாம் எடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா வந்து விதைக்கில் உருந்து போயிருக்கும் ரெண்டு நாட்கள் கழித்து. அந்த விதையை வந்துட்டு நிழலில் வளர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், வந்துட்டு நாற்று உற்பத்தி முறைக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் எடுத்துக்கிட்டோன்னா விதையில வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆயிரக்கணக்கான விதை இருக்கும். ஏன்னா வந்து விதையோட எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து பொதுவாக நாற்றங்கால் வந்து இது எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு மேட்டுப்பாத்தி முறையில் வந்துட்டு தான் பண்ணணும். நல்லா ஒரு அடி உயரத்துக்கு மேட்டுப்பாத்தி பண்ணிக்கணும், ஒரு அடி அகலம் வச்சுக்கணும். நீளம் வந்துட்டு நமக்கு வந்து தேவையான அளவு என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். பொதுவாக வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு மீட்ரு பை ஒரு மீட்டருங்க அளவில் நாற்றங்கால் மேட்டுப்பாத்தி அமைச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராம் விதை என்ன செய்யும் போதும். அதை வந்து என்ன செய்யணும், மணலோடு கலந்து தூவி விடணும். இதில் பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக வந்துட்டு புது விதைகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா 70-80% வரைக்கும் முளைப்பு திறன் இருக்கும். ஸோ விதை வந்துட்டு சிறிய அளவில் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா வந்துட்டு மணலில் கலந்து விதைக்க சொல்கிறோம். மணலில் கலந்து வச்சதுக்கப்புறம் எறும்புகள் வந்து இதை என்ன செய்யணும்னா தூக்கிட்டு போகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த எறும்பு தூள் வந்து இருக்கும், அதை வந்து சுற்றிலும் என்ன செஞ்சு போடணும் ஒன்று முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து விதை சிறிய அளவில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் என்ன ஆகுனா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தண்ணீர் விடும் போது என்ன ஆகுனா வந்து விதையை வந்துட்டு தெரித்து ஒரே பக்கமாக ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேட்டுப்பாத்தியில். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்துட்டு வைக்கோல் போட்டு மேலே ஒரு மூடாக்க மாரி போட்டுடணும். போட்டோன்னா வந்து என்ன செய்யணும், தண்ணீர் ஊற்றுறப்ப வந்துட்டு விதையை வந்துட்டு அந்த என்ன செய்யணும் மொத்தமாக ஒரே இடத்துல போய் குவியாது, அப்படி அந்தந்த இடத்துலையே இருக்கும். ஸோ இது ஒரு 4-5 நாட்களில் என்ன ஆகும், விதையை வந்துட்டு முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ முளைக்க ஆரம்பிக்க அப்புறம் ஒரு 5-6 நாள் கழித்து அந்த வைக்கோல் இதை என்ன செஞ்சிடணும், எடுத்தோன்னா வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நாற்றுக்கள் வந்து முளைச்ச ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்துட்டு இன்னொன்று என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்ஷியல் ஷேடுன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து முற்றிலுமாக நிழலாக இருக்கக்கூடாது. மேலே மட்டும் அந்த பீக் டைம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயில் அதிகமாக படக்கூடாது. ஸோ அப்போது இருக்கனால என்ன செஞ்சுக்கலாம்னா மேலே வந்து சின்ன பந்தல் மாரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா வந்துட்டு நாற்றுக்கு வந்து எந்த விதமான சேதாரம் வராது வெயிலால். ஸோ இதேமாரி நாற்று வந்து நாற்றங்கால வளர்ந்துட்டுருக்கும். ஒரு 20 நாள் கழித்து அந்த நன்கு வளர்ந்த நாற்றுக்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 இன்ச்சு உயரத்துக்கு வளர்ந்துருக்கும். இப்போ வந்து அந்த நாற்றை பிடுங்கி கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு பாலித்தீன் பையில் நட்டு மாற்றி வைக்கணும். மேட்டுப்பாத்திலேருந்து பாலித்தீன் பையில் மாற்றி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நாற்றங்களை வந்து ஒரு 3 to 4 months வந்து பராமரிக்கணும். இப்போது வந்து அந்த வயசுடைய நாற்றுகள் வந்துட்டு இப்போ வயலில் நடுறதுக்கு ஏற்றதாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ இந்த உற்பத்தி முறை பார்த்திங்கன்னா அந்த விதையின் மூலமாக உற்பத்தி பண்ணுறது. இன்னொன்று இதே இது வந்து விதையில்லா உற்பத்தி முறை இருக்குது. அதை வந்து எப்படின்னா வந்துட்டு விதையை அந்த சவுக்கு மரத்தோட இலைகள் இருக்குல்லையே குச்சி குச்சியாக இருக்கும், அந்த குச்சியின் மூலமாக வந்து இனப்பெருக்கம் பண்ணலாம். அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சவுக்கு மரத்துலேயும் வந்துட்டு நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டோன்னா வந்து வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. அந்த மேட்டுப்பாளையத்தில் வந்து MTP1, MTP2, MTP3 எங்கள் ரகம் வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அப்போ அந்த ரகங்களில் வந்து நமக்கு வந்துட்டு அந்த ரகத்தோடைய தனித்துவமான குணங்கள் வந்து நமக்கு கிடைக்கணும்னா வந்துட்டு அந்த விதையில்லா இனப்பெருக்க முறை பண்ணால் மட்டும்தான் என்ன செய்யும் நமக்கு வந்து அதனுடைய தனித்துவமான குணங்கள் நமக்கு வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற நாட்டில் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னென்னா வந்துட்டு இலைகள் மூலமாக குச்சிகள் மூலமாக பண்ணலாம். இப்போ சவுக்க பரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இலைகள் வந்து குச்சி வடிவத்தில் தான் நமக்கு இருக்கும், சின்ன சின்ன ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஊசி மாதிரி இருக்கிறத நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்குவாங்க. வெட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு IBAங்கிற ஒரு பயிர் ஊக்கி இருக்கும், அது வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு ஒரு 2000 PPMங்கிற அளவில் வந்து தயாரித்து வச்சுக்குவாங்க. அதை வந்துட்டு IBM வந்து நம்ம டால்க் பவுடர் ஒன்று இருக்கும், அந்த டால்க் பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த குச்சிகளை வெட்டிட்டு வந்து அந்த டால்க் பவுடர் அந்த பயிர் ஊக்கி கலந்துருக்கிற டால்க் பவுடரில் வந்துட்டு முக்கிட்டு எடுத்து என்ன செய்வாங்கன்னா நடணும். அதை வந்து இந்த குளித்தட்டு நாற்றங்கால் மாதிரி ஒரு குழி இருக்கட்டும், அந்த இதில் நட்டு அதை பசுமை குடிலில் கொண்டு வைப்பாங்க. அந்த பசுமை குடிலில் ஏன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பசுமை குடிலில் வந்துட்டு ஈரப்பதம் வந்துட்டு ஒரு 70% வரைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகணும் வந்து சீக்கிரமாக என்ன ஆகணும், வேர்கள் விடும். அதுக்காக தான் வந்து என்ன செய்வாங்க, அந்த பசுமை குடியில் கொண்டு வைப்பாங்க. ஸோ அந்த பசுமை குடியில் வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அந்த 30 நாளில் வந்துட்டு நல்லா வேறு விட்டு நாற்று வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா வெளியில் எடுத்துக்கொண்டு வைப்பாங்க. அங்கே வந்து ஒரு கொஞ்சம் 1 மாதம் காலம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அது எதுக்கு நான் வந்து அந்த வெளியில் இருக்க சூழ்நிலையை வந்து அது தாங்கிறதுக்காக 1 மாதம் அந்த ஒரு பார்ஷியல் ஷேடுன்னு சொல்லுவாங்க, பகுதியாக நிழல் இருக்க இடத்துல வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, முதல்ல இந்த நாற்றங்கள் நர்சரிக்கு வந்து கொண்டு வந்து அங்கே வச்சு பராமரிப்பாங்க. ஸோ இப்படி இந்த விதையில்லா முறையில் இனப்பெருக்கம் பண்ணுறப்போ என்னென்னா வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ரகங்களுக்கான குணாதிசயங்கள் நம்மளால் நினச்சிக்கணும் பராமரிக்க முடியும். அதன் மூலமாக என்ன லாபம்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். அதில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் விதையின் மூலமாக போகிறத விட இந்த விதையில்லா முறையில் போகிற உற்பத்தி பண்ண நாற்று வந்து வீரியமாக சீக்கிரமாக வளரும் ஒன்று, இன்னொன்று நமக்கு வந்து மகசூலும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா மகசூலுங்கிறப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பார்த்தா தமிழ்நாடு காகித தொழிற்சாலை கரூரில் இருக்க TNPL சொல்லி சொல்லுவாங்க, அங்கே அவங்க தான் இந்தவுடைய மரத்தை வந்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் வந்து உங்களுக்கு காகித உற்பத்தி ஆலை இருக்குது. இப்போ அவங்க வந்து நீங்கள் என்னென்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து ஒரு டன் வந்துட்டு 2000 ரூபாய்க்கு அளவில் என்ன செய்வாங்க அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு கேட்டில் வந்து அந்த வந்து அறுவடை பண்ணி கொடுத்தோன்னா அதை வந்து அவங்க வந்து எடுத்து பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இதனால் வந்து என்னென்னா வந்து நாட்டு உற்பத்தி முறை பண்ணுறப்போ வந்து விதையின் மூலமாகவும் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு விதை இல்லாமல் பெருக்கிற பண்ணுறதே என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். விதை இல்லாமல் இனப்பெருக்கம் போகிறப்போ வந்து உங்களுக்கு வந்து அதற்கு தேவையான உள் கட்டமைப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி இல்லை, எங்களுக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு நாற்றங்கள் உற்பத்தியாளர் வந்து அந்த இதுமாரி வசதி இல்லைன்னா வந்து விதையின் மூலமாக என்ன செஞ்சுக்கலாம், உற்பத்தி பண்ணலாம். விதையின் மூலமாக உற்பத்தி பண்ணுற நாற்றுகள் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பொதுவாக வந்துட்டு என்ன செய்வாங்க, நிறைய விவசாயிகள் வந்துட்டு அவங்களோட பண்ணைகளை சுற்றி வைக்கிறக்க என்ன செய்வாங்க வாங்கிட்டு போவாங்க. ஸோ இது ஒரு லாபகரமாக என்ன செய்யும் அவங்களுக்கு இருக்கும். இதில் இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்துட்டு விதை எந்த பருவத்தில் அறுவடை பண்ணுங்கிறது. நீங்கள் ஜூன் டிசம்பர் மாதத்தில் அறுவடை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நாற்றங்கள் உற்பத்தி முறையில் வந்து வருடம் முழுவதுமுக்கான விதைய தேவையை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொன்று முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விதை சேகரிக்கிற நேரம் அது வந்து ஜூன் மற்றும் டிசம்பர் மாதத்தில் சேகரிங்க. அது வந்துட்டு அதுமாதிரி அறுவடை பண்ணுறவுடைய பருவம் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து அந்த பச்சை நிறத்துலேருந்து ப்ரௌன் நிறம் மாற ஆரம்பிக்கும், அந்த நேரத்தில் நம்ம அறுவடை பண்ணிக்கணும். ஏன்னா முழுவதுமாக ப்ரௌனாக மாறிச்சா என்ன ஆகணும் வந்துட்டு விதைகள் வந்து காற்றினால் அடித்து செல்லப்பட்டு விடும், அதனால் உங்களால் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பருவத்தில் அறுவடை பண்ணி வெயிலில் ஒரு 3 நாள் வச்சிங்கன்னா விதையெல்லாம் அந்த விதை காயிலேருந்து எல்லாமே செஞ்சு உழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்றங்கள் வந்துட்டு மேட்டுப்பாத்தியில் தான் போடணும். ஒரு 1 to 2 grams வந்து 1 meter by 1 meter இருக்கிற பாத்திக்கு போதுமான அளவு அந்த விதையை வந்துட்டு மணலில் கலந்து விதைச்சிருங்க. விதைச்சிட்டு மேலே வந்து வைக்கோல் வச்சு மூடி வந்து தண்ணீர் பாய்ச்சிங்கன்னா வந்துட்டு நாற்றை வந்து ஒரு 4 to 5 நாளில் முளைக்க ஆரம்பிக்கும். அதனால் முளைச்சதுக்கப்புறம் அந்த வைக்கோல் எடுத்து விட்டுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 inches உயரம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து பாலித்தீன் பைக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி பற்றி. முனைவர் நெல்சன் நவமணி ராஜ் அவர்கள் கூறிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.